வணக்கம் அன்புஜெயா அவர்களே.
வணக்கம் ரேசில் அவர்களே.
இப்போ மருந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கள் அல்லது முக்கியமான குழு பற்றி பேச போகிறோம். குழந்தைகள், குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறதுங்கிறது என்ன ஒரு சிக்கலான சவாலான வேலைன்னு சொல்லுவாங்க.
நிச்சயமாக
இப்போ குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கும்போது எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு பெற்றோர் அல்லது அவங்கள கவனிக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்?
முக்கியமாக மருந்துகள் வந்து குழந்தைகளுக்கு எற்ற இடத்துல வைக்கக்கூடாது. குழந்தைகள் கண்ணுக்கு தெரியாமல் பாதுகாப்பாக வைக்க முடியும்னா அது ரொம்ப நல்லது. பெரியவர்களுக்கு என்று வாங்கிய மருந்து வந்து ஒரு மருந்தை குழந்தைகளுக்கு பாதி அளவோ அதை விட குறைத்தோ கொடுக்கலாமா என்று சில பெற்றோர்கள் கேட்குறாங்க. சாதாரணமாக இருமல் ஜலதோஷத்துக்கு கொடுக்கும் மருந்துகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இந்த எண்ணம் தோன்றுகிறது. அப்படி கொடுப்பது ஆபத்தானது, அதை தவிர்க்க வேண்டும். தற்போது 6 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு இருமல் ஜலதோஷ மருந்துகள் தருவது பலனளிப்பதில்லை என்று அவற்றின் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மருந்துகளை 6 வயதிலிருந்து 11 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு மருத்துவர், ஃபார்மசிஸ்ட் இல்லைன்னா நர்ஸின் அறிவுரை பேரில் தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு உள்ளது. மருத்துவர் கூறினால் ஒழிய ஆஸ்பிரின் என்ற மருந்தை 16 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் உள்ளது. அது மாதிரி குழந்தைகளுக்கு மருந்துகள் வாங்கும்போது குழந்தையோட வயசை உங்கள் ஃபார்மசிஸ்ட் சொல்லி வாங்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்காக வாங்கிய பயன்படுத்திய மருந்தை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது.
இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 35 வயசுக்காரவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிற மருந்தை ஒரு 6 வயசுக்கு வந்து கொடுக்கறதுன்னா அதை 4 மடங்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது.
அந்த மாதிரி நினைக்கக்கூடாது.
சரி, சொல்லுங்கள்.
குழந்தைக்கு வந்து ஒரு மருந்தை கொடுத்த பிறகு அது வழக்கத்துக்கு மாறாக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்போ வந்து மருத்துவரையோ இல்லை ஃபார்மசிஸ்ட் அறிவுரையோ பெறுறது நல்லது. ஏன்னா சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைங்கள் வந்து சிரப்புலாம் குடிக்கிறாங்க இல்லையா, காஃப் மெடிசன் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்க கலர் வந்து சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கலாம், ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, அது ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி சில இதில் சுகர் இருந்ததுன்னா சில குழந்தைங்கள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, அதாவது இங்கேயும் அங்கேயும் ஓடி துருத்த துருன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா டாக்டர் பார்க்கறது நல்லது. அப்புறம் பொதுவாக அந்த திரவ வடிவில் இருக்க மருந்துகள் பாருங்கள், அது திறக்கிறதுக்கு கடினமான அளவுக்கு மூடிகள் உபயோகப்படுத்தியிருப்பாங்க தயாரிப்பாளர்கள். அது வந்து சைல்டு ரெசிஸ்டன்ட் மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சைல்டு ரெசிஸ்டன்ட் தான், சைல்டு ப்ரூஃப் கிடையாது.
அதனால் எப்படி சின்ன என்னன்னு சொல்ல போனான்னா, குழந்தைகளால் திறக்கவே முடியாது அப்படின்னு நம்ப
அப்படி நம்ப முடியாது. ஓரளவுக்கு அது தடுக்கும், சுலபமாக திறக்க முடியாதுன்னு தான் இருக்கும் வழியை திறக்கவே முடியாது.
நம்மளோட ஸ்மார்ட்டான குழந்தைகள் இருந்தாலும் அவன்
ஈஸியாக திறந்துருவாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் உலகத்தில் பிள்ளைங்க அதெல்லாம் செஞ்சாங்க.
சரி,
அதே மாதிரி மருந்து குழந்தைக்கு கொடுத்த பிறகு, சின்ன குழந்தைங்களை அந்த மாதிரி கொடுத்த பிறகு அந்த சைல்டு ரெசிஸ்டன்ட் மூடியை அழுத்தமாக வச்சு மூடி அது ஈஸியாக திறக்க முடியாமல் இருக்கான்னு பார்த்துட்டு வைக்கிறது நல்லது.
சரி, இப்போ அடுத்த கேள்வி எப்படின்னா, இப்போ சாதாரண காய்ச்சல், இருமல் இது மாதிரியான நோய்களுக்கு ஃபார்மசிஸ்ட்டை பார்க்கறது நல்லதா அல்லது மருத்துவரை பார்க்கறது நல்லதா? இப்போ அதில் ஒரு குழப்பம் எப்போவுமே இருக்குது. ஏன் இதுக்கெல்லாம் போய் டாக்டர்கிட்ட ஓடுறீங்க, ஃபார்மசிஸ்ட்டை போய் வாங்க வேண்டியதானே அப்படின்னு?
இல்லை, சின்ன சின்ன உபாதைக்கெலாம் வந்து ஃபார்மசிஸ்ட்டில் ஆலோசனையே பெறலாம் நீங்கள். அது வந்து சாதாரணமாக வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து அவங்க ஓடிசி மெடிசன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த தகுதியும் இருக்குது அவங்களுக்கு.
ஓவர் த கவுண்டர் இல்லை,
ஓவர் தி கவுண்டர் மெடிசன் கொடுக்கறதுக்கு. உபாதை அதிகமாக இருந்ததுன்னா மருத்துவரை பார்க்கறது தான் நல்லது.
சரி, இப்போ சின்ன சின்ன ஏதாவது நடந்து போச்சுன்னா நீங்கள் ஃபார்மசிட்ட போய் கேட்கலாம். அது கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தோம்னா டாக்டர்
பார்க்கறது நல்லது.
இப்போ அடுத்து வந்து இப்போ தசை வழியாக மசில் வழியாக கொடுக்குற ஊசி மருந்துக்கும் அது மாதிரி ரத்த குழாய் வழியாக கொடுக்குற ஊசி மருந்துக்கும் என்ன வித்தியாசம்?
இப்போ தசை வழியாக கொடுக்குற மருந்து வந்து கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். அதே ரத்த குழாய் வழியாக கொடுக்குற ஊசி வந்து மருந்து உடனே வேலை செய்யும். ஆனால் சில மருந்துகளை தசை வழியாக கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, சில மருந்துகளை ரத்த குழாய் வழியாக கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. இது எந்த மருந்தை எப்படி கொடுக்கணுது நம்ம மருத்துவருக்கு தெரியும். ஊசி மருந்துகளை நம்மளே பயன்படுத்துறது இல்லாதால மருத்துவரை நாட்டுறது நல்லது.
சரி, இப்போ மருந்துகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த மருந்துகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் டிப்ஸ் எதுவும் இருக்கா?
மருந்துகள் வந்து பொதுவாக குழந்தைகள் சிறுவர்கள் கையில் கிடைக்காதபடி பாதுகாப்பாக வைக்கணும். மருந்தில் உள்ள லேபிளில் வந்து அந்த எந்த வெப்பநிலையில் வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு, எவ்வளோ அதிகமான வெப்பநிலையில் வச்சுருக்கலான்றதுக்கெலாம் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, குறிப்பு இருக்கும், அதன்படி பாதுகாக்கிறது நல்லது.
இப்போ மருத்துவர் ஒரு மருந்தை கொடுத்துருக்கிறாரு, கொஞ்ச நாள் கொடுத்தோடனே நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு சரியாக போச்சுன்னு நிறுத்திக்கிறது நல்லதா? அல்லது இப்போ கொடுத்த மருந்தே கூட சில சமயம் வேலை செய்யாது, சரி தான் வேலை செய்யலையே அதெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறதெல்லாம் சரிதானா?
அதெல்லாம் சரியில்லை. ஏன்னா உங்களுடைய உடல்நிலையை பற்றி உங்கள் மருத்துவருக்கு தான் அதிகமாக தெரியும். மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகிறவங்கள விட உங்கள் உடல்நிலையை பற்றி உங்கள் டாக்டருக்கு அதிகமாக தெரியும், மருத்துவருக்கு அதிகமாக தெரியும். அதனால் அவருடைய ஆலோசனைப்படி கேட்டு அப்படி நடக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த மருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினா அதை நிறுத்திட்டு மருத்துவரை மறுபடியும் தொடர்பு கொடுக்கலாம்.
இப்போ சாப்பாடு வாங்குகிறோம், அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்னு எழுதியிருப்பான். சரி என்ன, ரெண்டு நாள் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கக்கூடும். அது மாதிரி மருந்துக்கும் எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருப்பாங்க. அது முடிஞ்சாலே அது என்ன, ஒரு மாதம் தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொடர்ந்து சாப்பிட்றது வந்து சரிதானா என்ன மாதிரி?
அது சரியில்லை. இப்போ சாப்பாடில் வந்து அது வேறு கண்டிஷன் வந்து அந்த ஃபுட்டு ரெகுலேஷனில் வந்து அவங்க வேறு மாதிரி, அந்த மாதிரி ஒரு சாப்பாடுனா ரெண்டு வாரம் தான் கொடுக்கலாம், மூணு வாரம் தான் கொடுக்கலாம், ஒரு கண்டிஷனுக்கு அது மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் மருந்துகளை வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு இது பண்ணுவாங்க அந்த தயாரிப்பாளர். ஒரு ஒரு மருந்து தயாரிக்கிறவங்களும் அந்த டெஸ்ட் ஒன்று ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பரிசோதனையில் பார்த்து அது வந்து எவ்வளோ நாள் அந்த மூல மருந்து வேலை செய்யும், ஒரு குறிப்பிட்ட அளவு சொன்னோம் இல்லையா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 500 மில்லிகிராம்லேருந்து இதுலேருந்து எவ்வளோ குறையாமல் இருக்குன்னு அந்த கடைசி எவ்வளோ நாள் வராதுன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் 2 வருஷம் வருதுன்னா 2 வருஷம்னு கொடுப்பாங்க. சாதாரணமாக வந்து 25 மாதம் 26 மாதம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று அந்த 6 சாதாரணமாக 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படி தான் கொடுப்பாங்க பொதுவாக. அந்த அளவுக்கு தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அதில் வந்து நச்சுத்தன்மை இருந்தாலும் இருக்கலாம், இந்த மருந்து மூல மருந்தோட அளவு குறைஞ்சிருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம் வேறு ஏதாவது காரணத்துக்காக. பொதுவாக குறைஞ்சிருக்கிறது அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நச்சுத்தன்மை உள்ளது அதிகமாக இருக்கலாம். அதனால் எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால் அந்த எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து மருந்து சாப்பிட்றது நல்லது, அதுக்கு தாண்டி சாப்பிட்றது சரியில்லை.
இப்போ மருந்துகளை வந்து சிறு மாத்திரை பெட்டிகளில் எல்லாம் வச்சுருக்கலாமா?
நான் முன்னே சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் அவங்க கொடுக்கும்போது அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ்னு ஒரு பரிசோதனை செய்வாங்க. அந்த பரிசோதனை செய்யறது அவங்க எந்த இதில் உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ அந்த பாட்டில்லையோ இல்லை பொட்டியிலையோ இல்லை பிளிஸ்டர் பேக்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரிப் பேக்னு சொல்லுவாங்க, அதில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப நாள் அதை வந்து அதை விட்டு வெளியில் எடுத்து வைக்கிறது சரியில்லை. சில நாட்களோ இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஆனால் பல வாரங்கள் தனியாக எடுத்து வைக்கக்கூடாது.
இப்போ இதில் வந்து எனக்கு என்ன படணும்னா, இப்போ ஃபுட்டில் இப்போ உணவுப் பொருட்கள் வாங்கும்போது நிறைய அதிகமான உணவுப் பொருட்களில் வந்து பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு எழுதியிருப்பான்.
நல்ல
உபயோகமான தகவலை சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.
இந்நிகழ்ச்சியில் கூறப்படும் தகவல்கள் பொதுவான தகவல் மட்டுமே. அதிக தகவலுக்கும் குறிப்பிட்ட மருந்து பொருட்கள் பற்றிய தகவலுக்கும் நீங்கள் TGA தெரப்பியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை தொடர்பு கொள்ளுங்கள். TGA இன் இணையதளம் www.tga.gov.au. TGA தகவலறியும் தொலைபேசி இலக்கம் 1800-0202-653 அல்லது 0262-3286-44. மின்னஞ்சல் முகவரி info@tga.gov.au.